செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
ஆண்டுக்கு மாதங்கள் பன்னிரண்டு, ஆண் பெண் வாழ்வின் பன்னிரண்டு.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு வன்முறை. இன்று எல்லா இடங்களிலும் வன்முறை அதிகரித்திருக்கிறது என்று நாம் வருத்தப்படுகிறோம். செய்தித்தாள்களை திறந்தால் அவை முழுவதிலும் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களே நிறைந்திருக்கின்றன. நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். சமுதாயத்தை பற்றி விமர்சிக்கின்ற போது அந்த சமுதாயத்தில் இருந்து நாம் மட்டும் தனித்தீவாக ஒதுங்கியிருப்பது போல் நமக்கு ஒரு எண்ணம். வன்முறை என்பது தனியாக நிகழ்வது இல்லை. ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களின் மரணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த வன்மம் தனிப்பட்ட உணர்வின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு என்று குறிப்பிடுகிறார். நாம் அனைவருமே வன்மத்தை மனதில் தேக்கி வைத்திருக்கிறோம். வன்மம் மோசம் என்று கூறுவதற்கு காரணம் அது நம் மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும் என்பது இல்லை. அது இன்னொருவர் மூலமாக கூட வெளிப்படலாம். ஒருமித்த உள்ளுணர்வு என்கிற ஒன்றுண்டு. நாம் தேக்கி வைத்திருக்கிற வன்மம் வேறொருவர் மூலம் வெளிப்பட முடியும். நாம் இன்று வெளிப்படுத்தாமல் அடைக்காக்கிற கோபம் இன்னொரு நாள் குஞ்சு பொறித்து வெளியே வரலாம். நாம் இன்று கட்டுப்படுத்தி வைக்கிற கோபம் இன்னொரு நாள் தேவையில்லாத போது பீரிட்டுக் கொண்டு எழலாம். கோபப்பட வேண்டியவர்கள் மீது நாம் படாத கோபம் அப்பாவிகள் மீது திணிக்கப்படலாம். இதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்மிடம் இருக்கின்ற வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க முடியும். நாம் நம்மிடம் இருக்கும் வன்மத்தை குறைக்க குறைக்க உலகமும் அன்புமயமாக மாறும். உயிரற்ற பொருட்களின் மீது கூட நாம் வன்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. சுவரின் மீது எச்சிலை துப்புவது கூட ஒரு விதமான வன்மம்தான். நாற்காலியை வேகமாக தூக்கி அதற்கு வலிக்கும்படி எழுப்பது ஒரு விதமான வன்மம். புத்தகத்தின் பக்கங்களை மடக்குவது கூட அதை கிள்ளுவதற்கு சமம். செருப்பை வேகமாக கலற்றி எறிவது கூட அதை உதாசீனப்படுத்துவதன் பொருள். ஒரு செடியை தேவையில்லாமல் பிடுங்கும் போது, இலையை தேவையில்லாமல் பறிக்கிற போதும், ஒரு நாயை கண்டால் கல்லால் அடிக்கிற போதும் நாம் வன்முறையாளர்களாக மாறுகிறோம். இப்படி சின்ன சின்ன செயல்களின் மூலமாக கூட வன்மம் ஊற்றெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வன்மம் ஒரு நாள் பெருகுகிற போது அந்த வெள்ளத்தில் நாம் அடித்துச் செல்லப்படுகிறோம். நாம் எரிந்த அம்புகள் நம்மை நோக்கி திரும்ப வருகின்றன. நாம் செலுத்திய கற்கள் நம்மை பதம் பார்க்கின்றன. வன்மத்திற்கு தீர்வு இன்னும் அதிகமாக காட்டுகிற வன்மமாக இருக்க முடியாது. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது. படகில் ஒரு ஓட்டையின் மூலம் உள்ளே நுழைந்த தண்ணீரை இன்னொரு துளையின் மூலம் வெளியே அனுப்ப முடியாது. லாஸ்ட் சப்பர் என்னும் ஓவியத்தை லியோனார்டோ டாவின்சி தீட்டுகிற போது நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒருவன் மீது நிறைய கோபம் கொள்கின்ற சூழல் டாவின்சிக்கு ஏற்பட்டது. மிக கடுமையாக அவனை திட்டிவிட்டு திரும்ப வந்து ஓவியத்தை தொடர்ந்தார். ஓவியம் வருகிற போது அவர் எவ்வளவு முயன்றும் தன்னுடைய ஓவிய திறமையை செலுத்தியும் அந்த ஓவியம் நிறைவை தரவில்லை. முயன்று முயன்று தோற்றார். தோற்று தோற்று உணர்ந்தார். உணர்ந்து உணர்ந்து வருந்தினார். தான் திட்டி அந்த மனிதனை அழைத்து அவனுக்கு பழங்களையும் இனிப்புகளையும் தந்து மன்னிப்பு கேட்டார். அவன் முகத்தில் மலர்ச்சியை கண்டார். தன் மீது அவன் கொண்டிருந்த வருத்தம் நீங்கியதையும் கண்டார். மேகம் விலகி தருகிற நிலவு போல் அவன் முகம் நிறைவால் மின்னியதை கண்டார். தூரிகை எடுத்து ஓவியத்தை தொடர்ந்தார். உலகம் புகழும் உன்னத ஓவியம் அவரது கைகளால் தீட்டப்பட்டது. ஓஷோ ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவதுண்டு. திபெத்தியர்களிடம் ஒரு வழக்கம் உண்டு. அவர்கள் உறக்கத்தில் யாரையாவது துன்புறுத்துவது போல் கனவு வறுமையானால் அடுத்த நாளே தமது கனவில் வந்தவரை சென்று சந்தித்து அவர்களுக்கு பழங்களை கொடுத்து, நேற்று என் கனவில் நான் உங்களிடம் கோபம் கொண்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி உபசரித்து விட்டு வருவார்கள். நீரினால் நெருப்பை அணைப்பது போல் நடக்கிற ஒரு சம்பவம்தான் இது. அன்பை விநியோகிக்க நினைத்தால் நம் மனதில் இருக்கின்ற வன்மம் குறையும், வன்மம் கரையும், வன்மம் அகலும். நாம் அன்புமயமாக மாறுகிற போது நம் எதிரே இருப்பவர்களும் அன்புமயமாக மாறுவார்கள். நாம் புன்னகைக்கிற போது எதிரே வருபவனும் புன்னகைத்தே தான் தீர்வான். அப்போதுதான் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற வன்முறைகள் வன்மங்கள் குறையும். ஒவ்வொரு இதயத்திலும் நம்பிக்கை முளைக்கும், அன்பு கிடைக்கும். நன்றி.
don't forget to take your medicines and your exercises. Nana, I forgot something. So you bless you, my son. Bye-bye.
எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தினம். சுஜாதா மாதிரி கதைகளை எழுத முடியாதுன்னு சொல்ற அதே நேரத்துல அவரு மாதிரி இன்டர்வியூ கொடுக்கவும் முடியாது. உங்க கதை முதல்ல எதுல பிரசுரமானதுன்ற கேள்விக்கு தெரியாதனமா ஒரு கதை எழுதினேன். அத குமுதம் ஆபீஸ்க்கு அனுப்பி அதிர்ஷ்டவசமா அது பிரசுரமும் ஆயிருச்சு. ஆனா அதனுடைய காப்பி என்கிட்ட கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்துல வந்ததையும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நான் ஒரு வித்தியாசமா ஒரு அறிவிப்பும் கொடுத்தேன். என்னோட முத கதைய கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு என்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து பாதி சாம்ராஜ்யத்தையும் தர்றேன்னு. கதையும் கிடைக்கல, எனக்கு பொண்ணும் இல்ல, சாம்ராஜ்யமும் இல்ல. இப்படித்தான் எதையுமே சுவாரஸ்யமா சொல்ல தெரிஞ்சவரு சுஜாதா. 100க்கும் அதிகமான புத்தகங்கள் எழுதினவரு. 70 வயசு தொட்ட போது கூட படைப்பாற்றல முதுமை அவரை தொடவே இல்ல. முதுமை என்ன செய்யுன்ற ஜாலியா ஒரு கட்டுரையில சொன்னாரு. அந்த கட்டுரையில ஒரு தாத்தா கேப்பாரு எனக்கு என்ன வயசுன்னு. முதல் நாள் கேட்டிருப்பாரு, மறுநாள் அதே கேப்பாரு. அப்ப இவர் அந்த வயசு சொல்லிட்டு, உங்களோட எனக்கு 2 வயசு தான் கம்மி, அதனால நான் உங்களோட தான் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அறிவியல் தொழில்நுட்ப அறிவு 2 வகையில அவருக்கு பயன்பட்டது. அவரது புனை கதைகள் அது கணேஷ் வசந்த் பாத்திரங்கள்ல கூட வெளிப்பட்டது. தனியாகவே அறிவியல் கதைகளும் எழுதினாரு. அதையும் தாண்டி நேரடியா எளிய தமிழ்ல அறிவியல் நூல்கள் எழுதினாரு. ஊடகங்கள்ல அறிவியல் சிந்தனையில் பரப்பியதற்காக அவருக்கு 1993 ஒன்றிய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப விருதான NCTC விருது கூட அளிக்கப்பட்டது. அறிவியல் சொற்களை தமிழுக்கு கொண்டு வர்றது தொடர்பா அவருக்கு இருந்த கருத்தை தனது கம்ப்யூட்டரின் கதை புத்தக முன்னுரையில சொல்றாரு. அவர் வேலை செஞ்ச பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கு வர்ற ஜப்பானிய கம்ப்யூட்டர் வல்லுநர்களின் ஆங்கிலம் சுமார் ரகந்தான். ஆனாலும் கம்ப்யூட்டர் இயல் ஜித்தர்கள். இது எப்படி சாத்தியமாச்சு? கம்ப்யூட்டர் இயலின் புதிய வார்த்தைகளை அப்படியே தங்கள் தாய்மொழியில் சுவீகரித்துக் கொண்டு விளக்கங்களை மட்டும் தங்கள் மொழியில் எழுதி கொண்டார்கள். கம்ப்யூட்டர் எல்லா மொழியிலையும் கம்ப்யூட்டர் தான். அது நம்மளை போல கணினி கணிப்பொறியெல்லாம் ஆக்கல. அந்த இயலின் உயர் படிப்பும் அதற்கான பெரும்பான்மையான புத்தகங்களும் ஆங்கிலத்தில் இருக்கும் போது குழப்பம் இல்லாமல் கம்ப்யூட்டர் என்ற பெயர் சொல்லையே பயன்படுத்தலான்ற சுஜாதாவினுடைய பார்வை யோசிக்க வச்சது. தமிழ்ல விஞ்ஞான கதைகளின் முன்னோடியாக சுஜாதா தன்னை கருதுறது சரின்னு தான் படுது. திமிழா ஜில்லுன்ற கதைகளை எதேச்சே எழுதல, நல்ல அறிவியல் புரிதலோடையே எழுதினாரு. விஞ்ஞான கதைகளால நேஷனல் புக் ஆஃப் ட்ரஸ்டிங் இட் ஹேப்பன் டுமாரோ புத்தகத்தில் இடம் பிடித்த சுஜாதா பழந்தமிழ் இலக்கியங்களையும் அறிமுகம் செஞ்சார். புறநானூறு, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், திருக்குறள், ஆழ்வார்கள் போன்ற நம் பொக்கிஷங்களை கொஞ்சமே தமிழ் தெரிந்திருந்தாலும் நெருங்கி வந்து படிக்க வச்சாரு. அதுக்கு அவர் மீது விழுந்த புகழ் வெளிச்சமும் லேசாக பயன்பட்டது. அவனுடைய சிலப்பதிகார முன்னுரை சிலம்பை அசைக்க உதவுகிறது. சிலப்பதிகாரத்தை தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினம் சொல்றாரு. தமிழின் முதல் புது கவிதையை இளங்கோதான் பாட்டிடை வைத்த உரைநடையாக தொடங்கினார் என்றும், புகார், மதுரை, வஞ்சி என்ற 3 நகரிலும் அலையும் அந்த கதையை எ டேல் ஆப் 3 சிட்டிஸ் என்கிறார் சுஜாதா. அந்த நகர்களின் தெருக்களையும் ஓசைகளையும் அங்காடிகளையும் பற்றி இளங்கோ தரும் விவரங்கள் நம்மை வசீகரிப்பதாகவும், இசை நடனம் போன்றவற்றில் இளங்கோவின் அறிவு பிரமிக்க வைக்கிறதுன்னு சொல்றார். அதன் காலத்தை கடந்த நவீனம் கான்டெம்பரரிட்டி இன்னும் புதிதாக இருக்கும் கதையும் கதை சொல்லும் முறையும் சொல்லும் சுஜாதா இதை உணர வைக்கவே இந்த உரையை எழுதியதாக சொல்றாரு. வருஷத்துக்கு அதிகப்படியா 12 கதைகள் மட்டுமே எழுதியதாக சுஜாதா சொல்றாரு. மேலும் அவர் தன்னை பத்தி சொல்லும் போது, நான் சயின்ஸ் படிச்சவன், தாய் தந்தையினமரும் பிரிந்து தனியாக வாழ்ந்தவன். ஸ்ரீரங்கத்து சூழ்நிலை, கட்டுப்பாடான நாள்கள், ஏழ்மையும் இல்லாத பணக்காரத்தனமும் இல்லாத நடுவாந்திர வசதிகள், பிரபந்த தமிழ், இவை அனைத்தையும் கலந்து ஒரு மிக்சி சுழற்றலில் ஒரு எழுத்தாளன் உருவானால் அதுதான் நான். எனக்கு அப்பாலும் என் கதைகள் வாழும் வலுவான சாத்தியங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றார். நிறைய சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதினார். இந்த கட்டுரைகள் தான் பல ரசிகர்களை அவருக்கு உருவாக்கியது. ஆரம்பத்தில் குமரி பதிப்பகம் வெளியிட்ட கனையாளியின் கடைசி பக்கங்கள், மிஸ் தமிழ் தாயே நமஸ்காரம், சின்ன சின்ன கட்டுரைகள், படிப்பது எப்படி போன்ற தொகுப்புகள் வியந்தோதும் தமிழ் மரபை சில கேள்விகளுக்குள் தள்ளின. தமிழ் மொழி நடையில் ஒரு துள்ளலும் பாய்ச்சலும் வந்தது. எதையும் தயக்கமின்றி கேட்டார். படிப்பது எப்படி என்ற கட்டுரையில் சில யோசனைகள் சொல்கிறார். தினம் படியுங்கள். 5 நிமிடம், 10 நிமிடம் அல்லது 1 மணி. தினம் என்பதுதான் இந்த அழுத்தமான வார்த்தை. நான் சுமார் 1500 பக்கங்கள் கொண்ட ஹியூமரஸ் ப்ரோஸ் என்ற புத்தகத்தை தினமும் பாத்ரூமிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடித்து விட்டேன். பாத்ரூம் என்பதை உதாரணத்துக்கு சொன்னேன். கிடைத்த நேரத்தில் எல்லாம் படிப்பதுதான் முக்கியம். அதற்காக சாலையை கடக்கும் போதோ பஸ்ஸில் தொங்கும் போதோ படிக்க முயற்சி செய்யாதீர்கள். படிக்க ஆசாமி உயிரோடு இருக்கணும். ஒரே சமயத்தில் 4 அல்லது 5 புத்தகங்கள் படிப்பதில் தவறில்லை. அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மேயலாம். ஆனந்த விகடனில் சுஜாதா எழுதிய கற்றதும் பெற்றதும் ஒரு அறிவு தேடல். அலெக்சாண்டர் முதல் அண்டார்டிகா வரை எழுதினார். இளம் எழுத்தாளர்களின் படைப்புகளை அறிமுகம் செய்தார். சிறந்த புத்தகங்களை சொன்னார். சமூகத்தை சாடினார். எதிர்கால தொழில்நுட்பம் பேசினார். சுஜாதா என்னும் ஆளுமை முழுமையாக வெளிப்பட்ட தொடர் அது.
கவி பாடும் என் செல்வமே, என்றும் என் தெய்வமே.
சொந்தமே, தமிழ்
அன்று கவிதேந்தன் சொல்வண்ணமே யாவும் உறவாகுமே. அன்று நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே
நான் திருக்குறள் சொன்னது அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து. உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் எதையுமே மாற்றியமைக்க முடியும்னா அது அன்பை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு உண்மை சம்பவம். ஊசி போட பயந்தவரு உதிரமே மருந்தாகி உலகிற்கு உயிர் தந்தார். அற்பமான மனிதர்களுக்கு இடையே அற்புதமான மனிதர்கள் தோன்றிய உலகம் இது. ஊசி பயத்தை கடந்த மனிதன் கோடிக்கணக்கான உயிர்களின் காவலன். 1951 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் ஜேம்ஸ் ஹாரிசன் என்ற 14 வயது சிறுவன் ஒரு மருத்துவமனை படுக்கையில் கண்விழித்தான். மார்பில் 100 தையல்கள், ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டிருந்தது. உயிர் பிழைக்க 13 யூனிட் ரத்தம், அதுவும் முகம் தெரியாத பெயர் தெரியாத மனிதர்களிடமிருந்து. அவன் அருகில் அமர்ந்திருந்த தந்தை ரெக் சொன்ன ஒரு வரி அவன் வாழ்க்கையே மாற்றியது. மகனே, யாரோ சிலர் இரத்த தானம் செய்ததால் தான் நீ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாய். அந்த நிமிடம் ஜேம்ஸ் ஒரு மௌன சபதம் எடுத்தான். 18 வயது வந்தவுடன் நான் இரத்த தானம் செய்வேன். ஒரே ஒரு சிக்கல், அவனுக்கு ஊசி என்றாலே பயம், அதிரும் பயம். 18 வயது. அவன் இரத்த தான நிலையத்துக்குள் நுழைந்தான். நாற்காலியில் அமர்ந்தான். மாடத்தை பார்த்து கொண்டே இருந்தான். ஊசியை ஒருபோதும் பார்க்கவில்லை. 64 ஆண்டுகள், ஒரு முறையும் இல்லை. ஆனால் அவன் இரத்தத்தில் இருந்தது அசாதாரணமான உயிர் காக்கும் மருந்து. அவன் பிளாஸ்மாவில் இருந்து ஒரு அரிய எதிர்பொருள் ஆன்டிடி, ரீசஸ் நோய் எனப்படும் உயிர்கொல்லி பிரச்சினைக்கு தீர்வாக அமைந்தது. அந்த காலத்தில் RH நெகட்டிவ் தாய்க்கு RH பாசிட்டிவ் குழந்தை பிறந்தால் கரு சிதைவு, சிசு மரணம், மூளை சேதம். ஆஸ்திரேலியாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உயிரிழந்த காலம். ஜேம்ஸ் ஹாரிசனின் ரத்தம் அந்த சாவுகளுக்கு முடிவாக மாறியது. மருத்துவர்கள் கேட்டார்கள், பிளாஸ்மா தானம் செய்ய முடியுமா? அதிக நேரம், வாழ்நாள் முழுவதும். அடிக்கடி அவன் பயத்தை நினைத்தான், பிறகு குழந்தைகளை நினைத்தான். ஆம் என்றான். 64 ஆண்டுகள், 1173 முறை தானம். வேலையின் போது, ஓய்வுக்கு பிறகும். 2005 மனைவி பார்பரா மறைந்த இரண்டு நாட்களிலும் பயம் போகவில்லை. ஆனால் அவன் வருவதை நிறுத்தவில்லை. ஒரு அழகான திருப்பம். அவனது மகளுக்கே கர்ப்ப காலத்தில் அவனது ரத்தத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து தேவைப்பட்டது. அவன் பேரன் ஸ்காட் இன்று உயிரோடு இருக்க காரணம் அந்த முடிவு. 81 வயது, சட்டப்படி கடைசி தானம். அந்த அறையில் ஆரோக்கியமான குழந்தைகளை வைத்துக் கொண்டிருந்த தாய்மார்கள் கண்ணீருடன் நன்றி கூறுகிறார்கள். ஜேம்ஸ் வழக்கம் போல ஊசியை பார்க்காமல் மாடத்தை பார்த்தபடியே 1173 கடைசி தானம். 1967 முதல் 3 மில்லியன் ஆன்டிடி மருந்து அளவுகள். சுமார் 24 லட்சம் குழந்தைகள் உயிர் பிழைக்கப்பட்டது. நீங்கள் நாயகன் என்றதும் அவன் சிரித்தான். நான் பாதுகாப்பான அறையில் ரத்தம் கொடுக்கிறேன். காஃபி தருவார்கள், கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவேன். இதுல கஷ்டம் என்ன இருக்கு? 2025 பிப்ரவரி 17 ஜேம்ஸ் ஹாரிசன் 88 வயதில் தூக்கத்திலேயே அமைதியாக மறைந்தார். நாம் தியாக நாயகர்களை திரைப்படங்களில் தேடுகிறோம், வரலாற்று புத்தகங்களில் தேடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் நாயகன் என்பவன் 64 ஆண்டுகள் தான் மௌனமாக எடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் மாமனிதராக இருக்கலாம். பயமிருந்தும் நடுங்கிய மனதோடும் சரியானதை செய்ய தொடர்பவர் செயற்கரிய செய்த இறை தூதர். இதுபோல் நம் வாழ்க்கையில் நம்மால் செய்யக்கூடிய மற்றவர்கள் பயன்பெறும் செயல் எதுவாகிலும் இருக்கிறதா? இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நல்லதை எண்ணி நல்லோருடன் இணக்கமாயிருப்போம். வரும் பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது.
இன்று என்னுடன் நிகழ்ச்சிகள் சிறக்க உதவிய சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி, அன்புதான் என்றும் மாறாதது நிலையானதுன்னு கூறி, அன்பு என்று தொடங்கும் பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி கல்யாண சுந்தரம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கண்ணருக்கும் காவலுக்கும் எளிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது.
சங்கம் வானொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள் அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து, அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடாச்சிறப்பு. இதனுடைய விளக்கம், அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும்,
அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். இதையே கலைஞர் எப்படி சொல்றாருன்னா, அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் அந்த உள்ளம் நட்பு எனும் பெருஞ்சிறப்பை உண்டாக்கும். அதே அதிகாரத்திலிருந்து மற்றும் ஒரு குறள், அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். கலைஞர் என்ன சொல்றார்னா, உலகில் இன்புற்று வாழ்கின்றவருக்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம். இன்றைய தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், சித்திர மாசம் முதல் தேதி அன்னைக்கு இந்த பாடல் அனைத்து வானொலியிலையும், முக்கியமா இலங்கை வானொலியில தவறாமல் இடம்பெறும். இந்த பாடல் சித்திரை பெண்ணேன ஆரம்பிக்கும். மாதத்தின் 12 மாதங்களையும் உள்ளடக்கிய ஒரே பாடல் இதை நம்ம சொல்லலாம். 1964 ஆண்டு வெளிவந்த இந்த படத்தை இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள். படம் உல்லாச பயணம், பாடல் சித்திர பெண்ணே. பாடியவர்கள் எஸ் ஜானகி அம்மாவும், கோரசும். பாடலை இயற்றியவர் பொது உடைமை கவிஞர் திருச்சி தியாகராஜன் அவர்கள். இதுல வரக்கூடிய 12 மாதங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்டாதான் உங்களுக்கு அந்த மாதங்கள் புரியும். முதல்ல வரக்கூடிய மாதமான சித்திரை மாதத்தை சித்திரை பெண்ணே சித்திரை பெண்ணேன்னு வரக்கூடிய முதல் 4 வரியில அடுத்தடுத்து வரும். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் படுவேகமா ஓடி போயிடும். அதனால கொஞ்சம் நீங்க கவனிச்சு கேட்கணும். ஆனா 12 மாதங்களும் இடம்பெற மாதிரி ஒரு பாடல் வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இந்த பாடலை எழுதிய திருச்சி தியாகராஜன் தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே எழுதியிருக்காரு. எந்த கவிஞரும் இதுவரைக்கும் சொல்லாத வகையில 12 தமிழ் மாத பெயர்களை பாட்டுல வர்ற மாதிரி புனைறது எளிதான விஷயம் இல்லைன்றது எல்லா கவிஞர்களுக்குமே தெரியும். மிக சிறந்த பொருள் நயத்தோடையும் மாதங்களின் சொல்லாக்கமும் கூடிய தரமான பாடல். கே வி மகாதேவன் அவர்களின் இசையும் இதற்கு அவ்வளவு இசைவாக அமைந்தது. ஜானகி அம்மாவின் குரலோடு ஒத்துப்போகக்கூடிய அருமையான பாடல். இந்த சித்திர மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த பாட்டை போட்டுறோம்னு ஒரு ஒரு வாரமும் நினைச்சுதான் இந்த வாரம் இந்த பாட்டை கொண்டு வந்தேன். கேட்டு பாருங்க, சித்திரை பெண்ணே சித்திரை பெண்ணே.